அப்போஸ்தலர் அதிகாரம் 5. அனனியா என்றொரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனது மனைவின் பெயர் சப்பீராள். தனக்கிருந்த கொஞ்ச நிலத்தை அனனியா விற்றான். ஆனால் தனக்கு கிடைத்த பணத்தில் ஒரு பகுதியை மட்டுமே அவன் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தான். மீதியிருந்த பணத்தை இரகசியமாக தனக்கென வைத்து கொண்டான். அவன் மனைவி இதனை அறிந்து இத்திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டாள். பேதுரு,
அனனியாவே, சாத்தான் உனது இருதயத்தை ஆள ஏன் அனுமதித்தாய்? நீ பொய்கூறி பரிசுத்த ஆவியை ஏமாற்ற முயன்றாய். நீ உனது நிலத்தை விற்றாய், ஆனால் பணத்தில் ஒரு பகுதியை ஏன் உனக்காக வைத்து கொண்டாய்? நீ நிலத்தை விற்கும் முன்பு அது உனக்கு உரியதாக இருந்தது. நீ அதனை விற்ற பிறகும் அந்த பணத்தை நீ விரும்பிய வகையில் செலவழித்திருக்கலாம். ஏன் இந்த தீய செயலை செய்வதற்கு எண்ணினாய்? நீ தேவனிடம் பொய் கூறினாய், மனிதரிடம் அல்ல
என்றான். அனனியா இதனை கேட்டபோது கீழே விழுந்து உயிர் விட்டான். சில இளைஞர்கள் வந்து அவன் சரீரத்தை பொதிந்தனர். அதனை வெளியே எடுத்துச் சென்று புதைத்தனர். இதை குறித்து கேள்விப்பட்ட ஒவ்வொரு மனிதனின் மனமும் அச்சத்தால் நிரம்பியது. சுமார் 3 மணி நேரம் கழித்து அவனுடைய மனைவி சப்பீராள் உள்ளே வந்தாள். தனது கணவனுக்கு நிகழ்ந்ததை குறித்து அவள் அறிந்திருக்கவில்லை. பேதுரு அவளை நோக்கி,
உங்கள் நிலத்திற்காக எவ்வளவு பணம் கிடைத்தது என்பதை கூறு, இவ்வளவுதானா
என்று கேட்டான். சப்பீராள் பதிலாக,
ஆம், இவ்வளவுதான் எங்கள் நிலத்திற்காக கிடைத்தது
என்றாள். பேதுரு அவளை நோக்கி,
கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீயும் உன் கணவனும் ஏன் ஒத்துக்கொண்டீர்கள்? கவனி, அந்த காலடிகளின் சத்தத்தை கேட்டாயா? உனது கணவனை புதைத்த மனிதர்கள் கதவருகே வந்துவிட்டனர். உன்னையும் அவர்கள் அவ்வாறே சுமந்து செல்வர்
என்றான். அதே கணத்தில் சப்பீராள் அவன் காலடியில் விழுந்து உயிர் விட்டாள். அம்மனிதர்கள் உள்ளே வந்து அவள் இறந்துவிட்டதைக் கண்டனர். அவர்கள் அவளை சுமந்து சென்று அவளது கணவனின் அருகே புதைத்தனர். விசுவாசிகள் அனைவரும் இந்த காரியங்களை குறித்து கேட்ட பிற மக்களும் பயத்தால் நிரம்பினர். அப்போஸ்தலர்கள் அதிசயங்கள் பலவற்றையும் வல்லமை மிக்க காரியங்களையும் செய்தனர். எல்லா மக்களும் இந்த காரியங்களை பார்த்தனர். சாலமோனின் மண்டபத்தில் அப்போஸ்தலர்கள் கூடியிருந்தனர். அவர்கள் ஒரே நோக்கமுடையவராக இருந்தனர். வேறு எந்த மக்களும் அவர்களோடு அங்கு நிற்பதற்கு தகுதியானவர்களாக தங்களை கருதவில்லை. அப்போஸ்தலர்களை எல்லா மக்களும் மிகவும் புகழ்ந்தார்கள். மேலும் மேலும் மிகுதியான மக்கள் கர்த்தரில் நம்பிக்கை வைத்தனர். பல பெண்களும் ஆண்களும் விசுவாசிகளின் கூட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். எனவே மக்கள் தங்களுடைய நோயாளிகளை தெருவுக்கு கொண்டு வந்தனர். பேதுரு அவ்வழியே வருகிறான் என்று கேள்விப்பட்டனர். எனவே மக்கள் நோயாளிகளை சிறு கட்டில்களிலும் படுக்கைகளிலும் படுக்க வைத்தனர். பேதுருவின் நிழல் நோயாளிகள் மீது விழுந்தால் கூட அவர்கள் குணமாவதற்கு அதுவே போதுமென்று அவர்கள் நம்பி பேதுரு நடக்கும் வழியில் அவர்களை படுக்க வைத்தனர். எருசலேமின் சுற்றுப்புறத்திலுள்ள எல்லா ஊர்களிலுமிருந்து மக்கள் வந்தனர். நோயாளிகளையும் பிசாசின் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டோரையும் அவர்கள் கொண்டு வந்தனர். இந்த மக்கள் எல்லோரும் குணம் பெற்றனர். தலைமை ஆசாரியனும் அவனுடைய எல்லா நண்பர்களும் மிகவும் பொறாமை கொண்டனர். அவர்கள் அப்போஸ்தலரை பிடித்து சிறையில் அடைத்தனர். ஆனால் இரவில் கர்த்தருடைய தூதன் ஒருவன் சிறையின் கதவுகளை திறந்தான். தேவ தூதன் அப்போஸ்தலர்களை வெளியே அழைத்துச் சென்று அவர்களை நோக்கி,
செல்லுங்கள், தேவாலயத்தில் போய் நில்லுங்கள். இப்புதிய வாழ்க்கையை குறித்த ஜீவ வார்த்தைகள் அனைத்தையும் மக்களுக்கு கூறுங்கள்
என்றான். அப்போஸ்தலர்கள் இதை கேட்டபோது அவ்வாறே கீழ்ப்படிந்து தேவாலயத்துக்குச் சென்றார்கள். அது அதிகாலை வேளையாக இருந்தது. அப்போஸ்தலர்கள் மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தனர். தலைமை ஆசாரியனும் அவனது நண்பர்களும் தேவாலயத்துக்கு வந்தனர். யூத தலைவர்களும் எல்லா முக்கியமான யூத முதியவர்களும் கூடி ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தனர். அப்போஸ்தலர்களை அவர்களிடம் அழைத்து வருவதற்கென சில மனிதர்களை அனுப்பினர். அவர்கள் சிறைக்கு போனபோது அங்கு அப்போஸ்தலர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பிச் சென்று யூத அதிகாரிகளுக்கு அதனை அறிவித்தனர். அம்மனிதர்கள்,
சிறை பூட்டி தாளிடப்பட்டிருந்தது. சிறை வாயில்கள் அருகே காவலர்கள் நின்றன. ஆனால் நாங்கள் கதவுகளை திறந்தபோது சிறையில் யாரும் இல்லை
என்றனர். தேவாலயத்து காவலரின் தலைவனும் முக்கிய போதகர்களும் இதனை கேட்டனர். அவர்கள் குழப்பமுற்றனர். அவர்கள் ஆச்சரியமுற்று,
இதனால் என்ன நடக்கப் போகிறதோ
என்றனர். பின் மற்றொரு மனிதன் வந்து,
கேளுங்கள், நீங்கள் சிறையில் அடைத்த மனிதர்கள் தேவாலயத்திற்குள் நிற்கின்றனர். அவர்கள் மக்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கின்றனர்
என்று அவர்களுக்கு கூறினான். காவலர் தலைவனும் காவலரும் வெளியே வந்து அப்போஸ்தலரை அழைத்துச் சென்றனர். மக்களுக்கு பயந்ததால் வீரர்கள் தங்கள் வலிமையை பயன்படுத்தவில்லை. மக்கள் சினம் கொண்டு கற்களால் எரிந்து அவர்களை கொல்லக்கூடும் என்று வீரர்கள் பயந்தனர். வீரர்கள் கூட்டத்திற்கு அப்போஸ்தலரை அழைத்து வந்து யூத தலைவர்களுக்கு முன்பு அவர்களை நிற்கும்படியாக செய்தனர். தலைமை ஆசாரியன் அப்போஸ்தலர்களை விசாரித்தான். அவன்,
இந்த மனிதனை குறித்து உபதேசிக்க கூடாது என உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் உறுதியாக கட்டளையிட்டிருக்கவில்லையா? ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? எருசலேமை உங்கள் உபதேசங்களால் நிரப்பியுள்ளீர்கள். இந்த மனிதனின் மரணத்திற்கு எங்களை காரணர்களாக ஆக்குவதற்கு நீங்கள் முயல்கிறீர்கள்
என்றான். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் பதிலாக,
நாங்கள் தேவனுக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும், உங்களுக்கு அல்ல. நீங்கள் இயேசுவை கொண்டீர்கள், அவரை சிலுவையில் தொங்கும்படியாக செய்தீர்கள். ஆனால் நமது முன்னோரின் கர்த்தராகிய நம் தேவன் இயேசுவை மரணத்தினின்று எழுப்பினார். தேவன் இயேசுவை உயர்த்தி தனது வலது பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டார். இயேசுவை எங்கள் தலைவராகவும் இரட்சகராகவும் ஆக்கினார். எல்லா யூதர்களும் தங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையையும் மாற்றும்படியாக தேவன் இதை செய்தார். இப்போது தேவன் அவர்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். இக்காரியங்கள் அனைத்தும் நடந்ததை கண்டோம். இவை அனைத்தும் உண்மை என்று நாங்கள் கூற முடியும். பரிசுத்த ஆவியானவரும் இவை அனைத்தும் உண்மை என்று நிலைநாட்டுகிறார். தேவன் அவருக்கு கீழ்ப்படுகிற அனைவருக்கும் பரிசுத்த ஆவியை அளித்திருக்கிறார்
என்று கூறினர். யூத தலைவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டனர். அவர்கள் மிகுந்த சினம் கொண்டனர். அப்போஸ்தலரை கொல்வதற்கு ஒரு வழிகாண அவர்கள் திட்டமிட ஆரம்பித்தனர். கூட்டத்திலிருந்த பரிசேயரில் ஒருவர் எழுந்தார். அவர் பெயர் கமாலியேல். அவர் வேதபாரகராக இருந்தார். எல்லா மக்களும் அவரை மதித்தனர். சில நிமிடங்கள் அப்போஸ்தலரை வெளியே அனுப்புமாறு அவர் கூறினார். பின் அவர் அங்கிருந்தோரை நோக்கி,
இஸ்ரவேலின் மனிதர்களே, இம்மனிதருக்கு எதிராக செயல்படுமாறு நீங்கள் வகுக்கும் திட்டங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். எப்போது தொய்தாஸ் தோன்றினான் என்பதை நினைவு கூறுகிறீர்களா? அவன் தன்னை ஒரு முக்கியமான மனிதன் என்று கூறினான். சுமார் 400 மனிதர்கள் அவனோடு சேர்ந்து கொண்டனர். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றியவர்கள் சிதறுண்டு ஓடினார்கள். அவர்களால் எதையும் செய்யக்கூடவில்லை. அவனுக்கு பின் கலிலேயாவிலிருந்து யூதா என்னும் பெயருள்ள மனிதன் வந்தான். மக்கள் தொகை பதிவு செய்த காலத்தில் அவன் வந்தான். அவன் தன்னை பின்பற்றியவர்களுக்கு தலைமையும் தாங்கினான். அவனும் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறியோடினர். எனவே இப்போது உங்களுக்கு சொல்கிறேன், இம்மனிதரிடமிருந்து விலகியிருங்கள். அவர்களை தனித்து விட்டுவிடுங்கள். அவர்கள் திட்டம் மனிதர்களிடமிருந்து உருவாகியிருந்தால் அது தகர்ந்து விழும். ஆனால் அது தேவனிடமிருந்து வந்ததெனில் நீங்கள் அவர்களை தடுக்க வியலாது. நீங்கள் தேவனுடனேயே சண்டையிடுபவர்களாக ஆவீர்கள்
என்றார். கமாலியேல் கூறியவற்றிற்கு யூத தலைவர்கள் உடன்பட்டனர். அவர்கள் அப்போஸ்தலர்களை மீண்டும் உள்ளே அழைத்தனர். அவர்கள் அப்போஸ்தலரை அடித்து இயேசுவை குறித்து மேலும் மக்களிடம் பேசாதிருக்குமாறு கூறினர். பின்னர் அப்போஸ்தலர்களை போகுமாறு விடுவித்தனர். அப்போஸ்தலர்கள் கூட்டத்தை விட்டு சென்றனர். இயேசுவின் பெயரில் வெட்கமுறும்படியாக கிடைக்கப்பெற்ற பெருமைக்காக அப்போஸ்தலர்கள் மகிழ்ந்தனர். மக்களுக்கு போதிப்பதை அப்போஸ்தலர்கள் நிறுத்தவில்லை. இயேசுவே கிறிஸ்து என்னும் நற்செய்தியை அப்போஸ்தலர்கள் மக்களுக்கு தொடர்ந்து கூறி வந்தனர். தேவாலயத்திலும் மக்களின் வீடுகளிலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இதை செய்தனர்.